கே எஸ் சிவகுமாரன் அவர்கள் 1936 ஆண்டிலே மட்டக்களப்பில் பிறந்து கொழும்பை வாழ்விடமாக கொண்டவர். திரைப்படம், இலக்கியம், விமர்சனம் என்று கடந்த 45 வருடங்களுக்கு மேலாக இலங்கையை மையமாக கொண்டு எழுதி வருபவர். தற்பொழுது ஆஸ்திரேலியாவிற்கு குடும்ப நிமித்தம் வந்திருக்கும் அவரை நாம் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்த ஆவணத்தின் சார்பில் சந்திக்கின்றோம். வணக்கம் திரு கே எஸ் சிவகுமாரன் அவர்களே.
வணக்கம் பிரபா.
அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் இப்பொழுது தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையிலும் எமது நேயர்களுக்காக உங்களுடைய திறனாய்வு துறை என்ற அந்த துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் பல்லாண்டு காலமாக எழுதி வருபவர். அது குறித்த ஒரு விசாலமான நேர்காணல் ஒன்றுக்காக இந்த வேளையில் நாம் கேட்ட பொழுது மனம் உவந்து இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நானும் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்றால் குறுகிய கால விஜயம், இன்னும் சில நாட்களில் இலங்கைக்கு திரும்புவேன். அதற்கிடையில் நீங்கள் என்னுடன் தொடர்பு கொண்டது எனக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது. முதலாவது காரணம், இந்த இளைய பரம்பரையினர் பழைய பரம்பரையினரிடம் அக்கறை இல்லை என்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. அதை மீறி நீங்கள் உண்மை அழைத்தமைக்கு மிக்க நன்றி.
நிச்சயமாக உங்களை எப்பொழுதுமே தவிர்க்க முடியாத அளவுக்கு எமது ஈழத்தின் எழுத்துலகத்திலே ஒரு தனித்துவமான ஒரு ஆளுமை. அந்த வகையிலே நீங்கள் பத்திரிகை ஊடகம் தவிர்த்து வானொலி, தொலைக்காட்சி என்று மாறுபட்ட ஊடகங்களிலும் திறனாய்வாளராக, படைப்பாளியாக விளங்கி வருகின்றீர்கள். உங்களுடைய இந்த ஆரம்பம் எப்படி அமைந்தது?
ஆரம்பம் என்றால், நீங்கள் ஏன்னா இரு மொழிகளிலும் எழுதுவதனால் நீங்கள் எதை குறிப்பாக கேட்கிறீர்கள்?
பொதுவாகவே இந்த எழுத்துலகத்திலே உங்களுடைய ஆரம்பம் எப்படி அமைந்திருந்தது?
உண்மையிலேயே நான் நிறைய சிறு வயதில் இருந்து வாசிப்பேன், இருமொழி நூல்களையும் வாசிப்பேன். எழுத வேண்டும் என்ற ஆசை வாசித்த பொழுது இவர்களைப் போல நானும் எழுதலாமே என்று நினைத்தேன். அந்த விதத்தில் எழுத்தை படிக்க நேர்ந்தது. உண்மையிலேயே தமிழ் எழுத்துக்கு எனக்கு பிற்காலத்தில் தான், அதாவது 60 பிறகுதான் எனக்கு அதில் கூடுதலான பரிச்சயம் கிடைத்தது. அதற்கு தூண்டுகோளாக சில நண்பர்கள், உதாரணமாக இந்த திறனாய்வு துறை என்று நீங்கள் குறிப்பிட்டபடியால் அதை பற்றி தான் பேசுவோம் என்று நான் நினைக்கின்றேன். திறனாய்வு துறைக்கு நான் வந்ததே ஒரு ஒரு என்னை பொறுத்த மட்டையில் ஒரு அதிர்ச்சி. ஏனென்றால் இந்த திறனாய்வு பற்றி ஒன்றுமே எனக்கு தெரிந்திருக்கவில்லை. பத்திரிகைகளில் தமிழில் திறனாய்வு சம்பந்தமாக எதுவும் வந்திருக்கிறதோ என்றும் தெரியாது. ஆனால் தற்செயலாக ஒரு நாள் பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் தினகரன் ஆசிரியராக இருந்த பொழுது அவரை சந்தித்த வேளையில் அவர் என்னுடன் உரையாடிய பின்னர் சொன்னார், நீர் இந்த சிறுகதை அதுகள் எழுதுவதற்கு நிறைய பேர் இருக்கின்ற இந்த திறனாய்வில் கவனம் செலுத்தினால் என்ன என்று. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அவர் தூண்டுகோலாம் இருந்தது. உடனே அவர் அந்த நாட்களில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், தமிழ்நாட்டில் இருந்து எழுத்து வந்தது, பத்திரிகை வந்தது. அந்த எழுத்து அந்த திருடாவது தொடர்பாகவும் புது கவிதைகள் தொடர்பாகவும் வந்த ஒரு பத்திரிகை. அப்ப அந்த பத்திரிகையை காட்டினார், அதை நீர் படித்து பாரும் என்று. நான் படித்து பார்த்த பின்னர் எனக்கு ஏன்னா கூடுதலா இந்த ஆங்கில நூல்களை படித்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால் அது பற்றி கொஞ்சம், இந்த திருநாயை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தேன். நான் முழுக்க முழுக்க தெரியவில்லை. அந்த துறையை வளர்த்து எடுக்கலாம் என்று நினைத்தேன். இதுக்கு காரணம், முன்னர் கவிதைகளும் சிறுகதைகளும் தான் எழுதியிருந்தேன். அந்த சிறுகதைகளும் கவிதைகளும் கூட எல்லோரும் எங்களுடைய சாதி பிரச்சனை, மற்றது சமூக பிரச்சனை, அதாவது இந்த ஏற்றத்தாழ்வுகள், அதுகளை பற்றி எழுதும் பொழுது நான் வித்தியாசமாக உளவியல் ரீதியான கதைகளை எழுதி நான் நல்ல என்று நினைத்து அதைத்தான் எழுதி வந்தேன். இதுதான் என்னுடைய பிரவேசம் ஆரம்ப கட்டம் என்று நினைக்கின்றேன். இது நடந்தது 60களில்.
அந்த வகையில் நீங்கள் இந்த இரு மொழிகள், தமிழ், ஆங்கிலம் என்ற முக்கியமான மொழிகளிலே உங்களுடைய எழுத்தாண்மையை காட்டியிருக்கிறீர்கள். இந்த பத்தி எழுத்தாளராகவும் நீங்கள் அறியப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா?
உண்மையில கூறப்போனால் பிரபா, இந்த பத்தி எழுத்து என்ற தொடரை இப்பொழுது பிரபலப்படுத்தப்பட்ட இந்த தொடரை அறிமுகப்படுத்தியதன் அடியேன் என்றுதான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த காலம் ரைட்டிங் என்று ஒரு விசேஷமாக ஆங்கில பத்திரிகையில் நிறைய வரும். அதிகமாக படித்தவர்கள் அல்லது இளைப்பாரிய பத்திரிகை ஆசிரியர்கள் பல்கலைக்கழகமிட்டால் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஒரு பர்சனல் ரீதியாக ஒரு அதாவது ஒரு தனிப்பட்ட கருக்கூற்றுக்களாக பல விஷயங்கள் தொடர்பாக எழுதுவார்கள். அதில் இலக்கியம் சம்பந்தமாக எழுதும் பத்தி எழுத்தாளர்களும் உண்டு. அதனால் நான் பத்தி எழுத்து என்ற இதை எழுதினால் எனக்கு சௌகரியமாக இருக்கும். ஏனென்றால் இந்த பல்கலைக்கழக மட்ட ஆய்வறிவாளர்கள் ஆய்வாளர்கள் போன்று எழுதுவதை விட சாதாரண வாசகர்களுக்கு புரியும் விதத்திலும் அவர்களுக்கு ஏதோ விதத்தில் உதவும் விதத்திலும் தகவல்கள் நிறைந்த ஒரு ஒரு திறனாய்வு சார்ந்த பார்வை கொண்ட தகவல்கள் நிறைந்த ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் எழுதும் ஒரு எழுத்து அமைப்பை நான் மேற்கொண்டேன். அது தமிழுக்கு அந்த நாட்களில் அவ்வளவு பிரபல்யம் பெறவில்லை. ஆனா அதே மாதிரி முன்னரே எழுதி இருக்கிறார்கள். ஏழுநாடு தினகரன் விரைகரி போல் எமது முன்னோடி எழுத்தாளர்கள் எழுதி இருக்கிறார்கள். ஆனால் அது பிரபல்யப்படுத்தப்படவில்லை. அது கற்றுகளாகவே கருதப்பட்டன. அப்ப அந்த பத்தி எழுத்தென்றால் என்ன என்று உண்மையில் அந்நாட்களில் யசுராசா போன்ற நண்பர்கள் என்னை கண்டனம் செய்து எழுதியிருந்தார்கள். அதுக்கெல்லாம் சேரன் மற்றது ரவி என்று அவர்கள் புதுசு என்று வீட்டில் எழுதினார்கள். அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கும் வகையில் நான் இதை எழுதியிருந்தேன். அது இந்த காலம் ரைட்டிங் சம்பந்தமானது.
அதாவது விமர்சகர் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் எழுத்துலகத்தில் வாசக உலகத்திலே பரவலாக அறியப்பட்டது ஒன்று. ஆனால் இந்த திறனாய்வாளர் என்பது ஒரு தனித்துவமான ஒரு சொல்லாடலாக இருக்கின்றது. திறனாய்வாளர் விமர்சகர் இந்த இரண்டு பிரிவினரை உங்கள் பார்வையிலே எப்படி நீங்கள் வேறுபடுத்துவீர்கள்?
உண்மையிலே பிரபா, இந்த திறனாய்வு என்ற சொல்லும் விமர்சகர் என்ற சொல்லும் ஒரே கருத்தை தான் குறிக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இந்த திறன் விமர்சனம் என்ற பெயரில் பெரும்பாலும் இடம்பெறும் கற்றைகள் ஆளையால் தாக்குவதாகவும் ஒரு கண்டனம் செய்ததுதான் விமர்சனம் என்ற ஒரு பிள்ளையான எண்ணம் பலரிடத்தில் இருந்ததனால் அந்த சூழல் மீது எனக்கு வெறுப்பு வந்தது. ஆயினும் நல்ல தமிழ் சொல் திறனாய்வு என்று இருக்கும் பொழுது ஏன் கூற வேண்டும் என்று ஏன் விமர்சனம் என்று கூற வேண்டும் என்று நான் நினைத்தேன். இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஆனால் சிலர் விமர்சனம் என்று சொல்லும் பொழுது அதை ஆட்சேபிக்க முடியாது. என்னை பொறுத்த மட்டையில் நான் திறனாய்வு சார்ந்த எழுத்துக்களை எழுதும் ஒரு பத்தி எழுத்தாளன் என்றுதான் இன்னும் கூறிக்கொள்கிறேன். இந்த திறனாய்வு உண்மையில ஒரு ஆக்க படைப்பினுடைய திறன்களை பிறருக்கு வெளிப்படுத்தும் முயற்சி தான். இந்த மரபு தான் எங்களுக்கு தமிழில் இருந்து வந்திருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் படித்தவர் இந்த உரையாசிரியர்கள் நமது முன்னோடிகள் என்று சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து அதாவது எழுதப்பட்ட நூல்கள் பற்றிய உரையை விளக்கமாக உதாரணமாக திருக்குறள் பரிமேலழகர் உரை அது மாதிரி பலர் எழுதியிருக்கணும். அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சார்பாக கருத்துக்களை விளங்கப்படுது. அந்த விளங்கப்படுத்துறது தான் இந்த திருநாயோட முதல் முயற்சி. அதுக்கு அத்தியாவசியமா இருக்க வேண்டியது ஒரு ரசனை. ரசனை இல்லாமல் செய்ய முடியாது. இதனால் ரசனை என்று கூறிக்கொண்டே டி கே சி போன்ற தமிழ்நாட்டு எழுத்தாளர்களும் கனகசெந்திநாதன் போன்ற நமது எழுத்தாளர்களும் ரசிக விமர்சனம் மாதிரி எழுதி வந்தார்கள். அவர்கள் சுவைத்ததை தெரிவிக்கிறது தான். ஆனால் அதை மீறி நல்லதும் கெட்டதுமான விஷயங்களை கூட பக்குவமாக நயமாக கூறலாம் இந்த பத்தி எழுத்து மூலம் அல்லது திறனாய்வு மூலம் என்று நான் நினைத்ததனால் நான் இந்த திறனாய்வு அதாவது என்னுடைய ரசனையை வெளிப்படுத்துவதுதான். அந்த ரசனை கூட அகவயப்பட்டது. அதாவது முழுக்க முழுக்க ஒரு நடுநிலையிலிருந்து எழுதுவது கஷ்டமானது. ஒவ்வொருவருடைய சூழல் வளர்ப்பு முறை அவற்றிற்கேற்பதான் அவருடைய கருத்தும் உருவாகிறது. அதனால் அகவயப்பட்ட சிந்தனை இப்ப உதாரணமாக ஒரு நல்ல எழுத்து அல்லது நல்ல நாவல் என்று கூறப்பட்ட ஒரு நாவலை நான் பார்க்கும் பொழுது நான் என்னுடைய ரசனையைத்தான் எழுதுகின்றேன். அது நல்லதாகவும் இருக்கலாம், நல்லது இல்லாமலும் இருக்கலாம். இன்னொன்று, என்னுடைய குறிக்கோளாக இந்த புறக்கணிக்கப்பட்ட அல்லது கண்டுகொள்ளப்படாத எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதாவது பிரதான நீரோடையில சிலரை பற்றித்தான் அடிக்கடி சொல்லி வருகிறார்கள். இனி அது சொல்லி வருவதும் கூட ஒரு காலகட்டத்தில் தேவைக்காக நாம் நம்முடைய எழுத்தை உண்மையாக திறனாய்வு செய்யவில்லை. நான் கூட, ஏனெனில் அந்த காலகட்டத்தில் சிலவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இந்த சமூக பிரச்சனைகள், இந்த எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றித்தான் கூடுதலாக அக்கறை செலுத்தப்பட்டது. ஆனால் அந்த பிரச்சனைகளை உள்ளடக்கமாக கொண்டதை ஒரு கலை வடிவமாக சொல்வதில் பின்தங்கிவிட்டோம். அந்த விதத்தில் நான் கூட அந்த நாட்களில் உருவம் பற்றி பேசினாலும் என்னை ஒரு உருவவாதி என்று கூறினார்கள். அதன் பிறகு அவர்கள் படிப்படியாக இப்ப ஒரு 30 நினைக்கிறேன் 70 என்பது மட்டும் இந்த போக்கு இருந்தது. பின்னர் அந்த நிலைமை மாறி இப்பொழுது 90களில், 2000 அல்லது 2010களில் இந்த கலைத்துவமான விஷயங்களை எழுத வேண்டும் என்ற எண்ணம் எழுத்தாளர்கள் மத்தியில் இருப்பதையும் வரவேற்கலாம்.
கண்டிப்பாக, குறிப்பாக தமிழ் எழுத்து சூழலை எடுத்துக்கொண்டால் ஒருவர் விமர்சகராகவோ அல்லது திறனாய்வாளராகவோ இருக்கும் பட்சத்திலே அவரை ஒரு முத்திரைக்குள் அடக்கி அவருக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்டு அவரை ஓரம் கட்டும் முயற்சிகள் பரவலாக எங்குமே நாம் அவதானிக்கும் ஒரு விடயம். நிச்சயமாக உங்களுக்கும் பல அனுபவங்கள் இப்படி ஏற்பட்டிருக்கின்றது. அவற்றை இந்த வேளையிலே, அதாவது பொதுவாக இந்த தமிழ் எழுத்துச் சூழல் தவிர்ந்து நீங்கள் ஆங்கில ஊடகத்திலும் பரவலான பங்களிப்பை செய்திருக்கின்றீர்கள், செய்து வருகின்றீர்கள். அந்த வகையிலே ஒட்டுமொத்தமான இந்த சூழலை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இப்படியான அந்த ஒரு முத்திரை குத்தி ஓரம் கட்டும் பாணி என்பது
என்னென்றால், நான் இந்த பேருக்காகவோ பிரபஞ்சத்துக்காகவோ என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் அந்த போக்கில் சிலர் என்னையும் அவதானித்திருக்கிறார்கள், ஒரு திறனாய்வாளன் என்று அல்லது ஒரு அவர்கள் கூறுவது போல விமர்சகன் என்று. நான் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தையும் துணையாக கொள்ள வேண்டும். இந்த ஆங்கில இலக்கியம் மூலம் உலக இலக்கியத்தில் கூடுதலான பரிச்சயம் அந்த நாளில் இருந்து எனக்கு இருந்து வந்திருக்கிறது. அதுடன் என்னுடைய பட்டப்படிப்புக்கு ஆங்கிலத்தையும் தமிழையும் ஒரு பாடமாக படித்தேன். அதனால இந்த ஆங்கில இலக்கிய திறனாய்வு முறை எப்படி இருக்கிறது என்பதை ஓரளவு புரிந்து கொண்டதுனாலும் என்னவோ என்னுடைய பார்வைகளும் என்னுடைய எழுத்துக்களும் அந்த சார்பில் அமைந்து விட்டது. உண்மையில் திறனாய்வு என்பது இந்த ஐரோப்பியர் வருகையின் பின்னர் தான் நமது நாட்டில் இந்த சிறுகதை நாவல் அதுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது போல திறனாய்வும் வெளிவந்தது. நான் இலங்கையை பற்றி தான் கூறுகிறேன். இலங்கையில் அந்த நாட்களில் சிருஷ்டி எழுத்தாளர்கள் என்று கூறப்படும் முன்னோடிகள் கூட திறனாய்வு செய்தார்கள். வைத்திலிங்கம், இவர் எங்கட சிவஞான சுந்தரம் போன்றவர்கள். அந்த மரபு வந்தாலும் அது வளர்க்கப்படவில்லை. உண்மையில் 1960களின் பின்னர் 60களில் இந்த கைலாசபதி ஒரு திறனாய்வாளர். அவர் ஒரு வித்தியாசமான மார்க்சிய பார்வை ரீதியில் சில விஷயங்களை அணுகினார். அதுபோல் அந்த நாட்களில் மார்க்சிய சார்புடைய எழுத்துக்களுக்கு தான் மதிப்பும், எழுத்தாளர்களும் அப்படி எழுதினால்தான் கவனம் பெறுவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் மார்க்சிய பார்வை அவர் நல்ல அணுகுமுறையாக இருந்த போதும் அது மாத்திரம் ஒரு இலக்கியத்தை அணுகுவதற்கு உதவுவதா இல்லை. உள்ளடக்க விஷயத்துக்கு அந்த அணுகுமுறை பொருந்தலாம். அந்த கலைத்துவமாக பார்க்கும் பொழுது மார்க்சியம் அல்லாத விதத்தில் எழுதும் தனிமனித உறவுகள், மனித உளவியல் பிரச்சனைகள், அவற்றை பற்றியெல்லாம் நாம் கவனிக்கவே இல்லை. அந்த விதத்தில் எழுத வேண்டும் நமது எழுத்தாளர்கள் என்று நான் நினைத்ததனால் அது தொடர்பாக அந்த விதமான இலக்கியங்கள் வரும்பொழுது ஒருவேளை உற்சாகம் காரணமாக மிகப்படுத்தியும் எனது கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம். அதே வேளையில் அவர்களை ஊக்குவிக்கவும் செய்திருக்கலாம்.